வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசன் காவல் கோட்டம், பாகம் 1, அத்தியாயம் 33 தொடங்குகிறது. வெங்கடாச்சலபுரத்தில் ஒரு வீட்டுக்குள் படுத்திருந்தான் ஊமைத்துறை. 7 காயங்களில் 4 கட்டுப்போட்டிருந்தது. தகவல் கிடைத்து அவனை பார்த்து போக வீரர்கள் வந்திருந்தனர். அவருக்கு சிஸ்ரூஷை செய்யும் கிழவி சொன்னாள்,
சண்டைக்கு பிறகு ராத்திரி தொப்பிக்காரங்க பக்கத்து ஊர்களில் எல்லாம் வீடு வீடாக தேடி வந்தாங்க. நான் துரசிங்கத்தை துணியை போட்டு மூடி என் மக பெரியம்மை வந்து செத்து போயிட்டாங்கன்னு அழுதேன். திறந்து பார்க்காமலே ஓடிட்டாங்க.
காயங்கள் ஆறிய பிறகு வந்து அழைத்து போவதாக சொல்லி அவர்கள் சென்று விட்டனர். அவன் படுத்திருந்த கயிற்றுக்கட்டிலில் இருந்து ஒரு கழித்து திரும்பி பார்த்தால் அந்த கோழி தெரிந்தது. வீட்டின் மூலையில் குலுக்கைக்கும் சுவருக்கும் இடையே வரையோட்டில் அது அடை காத்திருந்தது. அவன் அங்கு வந்து கிடந்த 5 நாளை 11 குஞ்சுகளோடு இறங்கிவிட்டது. தாயின் காலடியில் முண்டி அடித்து கொண்டு குஞ்சுகள் சுற்றி சுற்றி வந்தன. விலகியோடும் குஞ்சுகளை தாய் கொக்கரித்து கண்டித்து தன் நிழலிலேயே வைத்து கொண்டது. அவன் தலைமாட்டிலேயே கொட்டானில் கம்பம் புல்லை வைத்திருந்தான். அவ்வப்போது தூவிவிட்டு குஞ்சுகள் கொத்தி தின்னும் அழகையே பார்த்தவாறு இருப்பான். வெடித்த பருத்தி கால் கொண்டு நடந்தார் போல் இருந்தார். பருத்தி காய் போல தலை, கொத்துமல்லியின் பூ போல் மஞ்சள் கால்கள், மஞ்சனத்தி மொட்டு போன்ற அலகை திறந்து கத்தின. ஒலியும் மொழியும் பெயர்களும் அதன் பொருளும் அற்ற உலகம் அவனுடையது. இந்த உலகமே காட்சிகளாகத்தான் அவருக்கு அர்த்தமாயிற்று. ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தி புரிந்து கொண்டிருந்தான். கடல் அலைகள், சூரசம்ஹாரம், சிலைகள், இருள் மண்டிய பிரகாரங்கள், பரிவட்டத்தோடு கும்பிட்டவாறு நிற்கும் அண்ணன், அலையடங்கிய கடல், மிதக்கும் தோணிகள், கல் பாவிய கரைத்தளமங்கும் திலாக்கள் போல சாய்ந்து நிற்கும் தூக்கும் மரங்கள், அந்த தேவாலயம், குழந்தையை தூக்கி கொண்டு நிற்கும் அம்மன், நின்று பார்க்கும் அண்ணன், மடிந்து மடிந்து கொட்டும் அருவி, உயர்ந்த மலை, செழித்த மரங்கள், அறிந்திராத பழங்கள், அருவிக்கரை கோயில், மரத்தில் செதுக்கியது போல் துல்லியமான விளிம்புகளுடன் கல் தூண்கள், மார்பில் சந்தன திட்டுகளுடன் கண்மூடி கைகூப்பி நிற்கும் அண்ணன். நினைவில் ஓடும் எல்லா காட்சிகளுமே அடுத்து அண்ணனில் வந்து நிற்கின்றன. குழந்தையாய் அண்ணன் கைகளிலே இருந்திருக்கிறான். 8 எடுத்து வைத்த நாள் முதல் அண்ணனின் நிழலிலேயே நடந்திருக்கிறான். முதன் முதலாக குதிரையில் அவனை ஏற்றிக்கொண்டு அண்ணன் விரட்டிய போது மிரண்டு அலறியது இன்னும் நினைவில் இருக்கிறது. கயத்தாறில் ஓடைக்கு அப்புறம் இந்த கோவில் மண்டபத்தில் தான் கைகால்களில் விலங்குகளோடு அவர்கள் கிடந்தார்கள். திடீரென்று தூரத்தில் கிழக்கே இருந்து ஓலமும் ஒப்பாரியும் கேட்டது. சங்கிலியிட்ட கைகளால் நெஞ்சில் அரைந்து கொண்டு எல்லோரும் புலம்பினார்கள். அவனுக்கு புரிந்துவிட்டது. ஊளையிட்டவாறு மண்ணை அரைந்து அரைந்து கதறினான். இந்த மண்ணுக்கு மட்டுமே புரிந்த மொழியது. நடக்க முடிந்தவுடன் புறக்கடை வேப்பமர நிழலில் கல்லில் அமர்ந்து கோழி குஞ்சுகள் மேய்வதையே பார்த்திருப்போம். கோழியின் உடல் சிலிர்க்க இறகுகள் பொங்கி தலையை வெட்டி வெட்டி அது திகைத்து பார்க்கும்போது அருகில் எங்கோ காக்கையின் குரல் ஒலித்திருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வான். உடனே கொக்கரிக்கும். மேய்ந்து திரிந்த குஞ்சுகள் அடைக்கலம் தேடி வர சிறகடியில் அமர்த்தி அப்படியே பம்மிக்கொள்ளும். அதற்குள் 4 குஞ்சுகளை பறிகொடுத்து விட்டது. காக்கைகள் என்றாலே வடுகர்களுக்கு ஆகாது. கண்டாலே விரட்டுவார்கள், ஏனோ தெரியவில்லை. ஆதியிலிருந்து இப்படித்தான். 1 கழிந்திருக்கும். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே படபடவென்று கரிய இறக்கைகள் இறங்கின. கருத்த கால்கள் கவ்வியிருக்க ஒரு குஞ்சு கியா கியா என்று கத்திக்கொண்டு வானத்திற்கு போனது. கோழியின் புலம்பல் வெகு நேரமாய் அடங்கவில்லை. ஆட்களை வரச் சொன்னான். காயங்கள் 6 முன்னே அவர்களோடு கிளம்பி கமுதி போய் சேர்ந்தான். வெள்ளை மருதுவும் அவர் தம்பி சின்ன மருதுவும் சிவகங்கை பகுதிகளில் கும்பினிக்கு எதிராக வீரர்களை திரட்டினர். காளையர் கோவில்தான் மையத்தளமாக இருந்தது. அந்த கோவில்தான் நிலைக்களன். அது மேலதிக உத்வேகத்தை அளித்தது. தெற்கிலிருந்து விரட்டப்பட்டு போனவர்களுக்கு அதுவும் விருப்பாஷி பாளையும் தான் புகலிடங்களாக இருந்தன. கமுதியிலிருந்து ஊமைத்துறையை சின்ன மருது சிறுவயலுக்கு அழைத்து போனார். அவர் வீட்டு பெண்கள் அவன் உடல் தேறுவதற்காக பொங்கல் வைத்து படையலிட்டு சாமிகளை வேண்டினர். அங்குள்ள மறவர்கள் முத்துக்கருப்ப தேவரையே தங்கள் அரசராக ஏற்றுக்கொண்டிருந்தனர். முதலில் திருப்பத்தூர் நத்தத்திலிருந்து கும்பினி துருப்புகளை விரட்டிவிட்டனர். மேலூர் திருவள்ளூர் கோட்டைகளை ஆயுத தளவாடங்களோடு கைப்பற்றினர். ஏற்கனவே மழை இல்லாததால் தானியங்களுக்கு பெரும் தட்டுப்பாடாக இருந்தது. மக்கள் புரட்சியாளர்களுக்கு ஆதரவாய் செயல்பட்டனர். ஆண்கள் பெருவாரியாய் வந்து சேர்ந்தனர். கிழக்கு கடற்கரை துறைகளை கைப்பற்றினர். பிறகு இலங்கையிலிருந்து தோணிகளில் தானியங்கள் வந்து இறங்கின. உடல் தேறியதும் ஊமைத்துறை தனது வீரர்களோடு போய் பாளைய நாட்டை கைப்பற்றினான். மேலூர் கள்ளர்கள் நத்தத்திலிருந்து மதுரை வரை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஓரிரவில் விருப்பாஷி குப்பள நாயக்கர் தலைமையில் திண்டுக்கல் பாளையக்காரர்கள் அனைவரும் ஊமைத்துறையோடு சேர்ந்து படையோடு மதுரை கோட்டையை சுற்றி வளைத்தனர். 3 நாட்களாக அலங்கங்களில் இருந்து பீரங்கிகள் 4 திசையிலும் சுட்டுக் கொண்டே இருந்தனர். நெருங்க முடியவில்லை. ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். சின்ன மருதுவின் மகன் செவத்த தம்பி கடலோரமாக வீரர்களுடன் தஞ்சை பகுதியில் நுழைந்தான். பட்டுக்கோட்டை அறந்தாங்கி ஆதியார்குடியை கைப்பற்றினர். மாங்குடிக்கான சண்டையில் கேப்டன் வில்லியமும் மருது வீரர்களும் வெற்றி தோல்விகளோடு போராடி கொண்டிருந்தனர். கடைசியில் அதுவும் மறவர்களிடம் பிடிபட்டது. தஞ்சை பகுதியிலிருந்து கிடைத்த உணவு தானியங்கள் பேருதவியாயிருந்தனர். மதுரையை சுற்றிலும் கலகம் பரவியதால் கும்பிடி சமாளிக்க முடியாமல் திணறியது. கோட்டைகள் பறிபோயின. இராணுவ நிலைகளை இழக்க வேண்டியதாயிற்று. தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. புரட்சிக்காரர்கள் மக்கள் ஆதரவோடு பெரும் எண்ணிக்கையில் இருந்தனர். எதிர்பாராத நேரத்தில் தாக்கினார். கும்பிடி தனது இந்திய சிப்பாய்களை முழுக்க நம்பவும் பயந்தது. ஆனாலும் கும்பினிக்கு சாதகமாகவும் காலம் அமைந்தது. திப்பு சுல்தானை வென்றுவிட்டதாலும் நெல்லை பாளையங்களை அடக்கிவிட்டதாலும் அந்த போர் முனைகளில் இருந்து படைகள் உதவிக்கு மதுரை வந்து சேர்ந்தன. தஞ்சாவூரும் புதுக்கோட்டையும் எட்டயபுரமும் கும்பினிக்கு பலவிதங்களில் உதவிகரமாக இருந்தன. சிவகங்கையின் முன்னாள் அரச வாரிசு படமாத்தூர் ஒய்யத்தேவர் கும்பினியை ஆதரித்தார். அது மறவர்களிடையே பிளவை ஏற்படுத்தியது. ஆக்னியூ 1 ஜூன் திருப்புவனத்தில் இறங்கினார். மேஜர் ஜேம்ஸ் கிரஹாம் கீழே ஒரு படை மதுரையை நோக்கி சென்றபோது மறவர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகியது. மேஜர் ஷெப்பர்ட் உடனே உதவிக்கு வந்ததால் மதுரை சென்று சேர முடிந்தது. 8 தேதி ஆக்னியூ திருப்பாச்சேத்தி சென்றார். அங்கு நடந்த சண்டையில் இருபுறமும் கடும் சேதம் விளைந்தது. 70 பேர் பலியானதும் மறவர்கள் பின்வாங்கினர். 10 தேதி மானாமதுரையில் பாலமனேரி கரையில் காத்திருந்த மற்றவர்களும் ஷெப்படுக்கும் கடும் சண்டை நடந்தது. வல்லயங்களாலும் வேல்கம்புகளாலும் குத்தப்பட்டு சிப்பாய்கள் விழ பிரிட்டிஷாருக்கே அங்கு அதிக இழப்புகள் ஏற்பட்டன. என்றாலும் பார்த்திபனூரை கடந்து ஆக்னியூ 11 அன்று பரமக்குடி வந்துவிட்டார். தொடர்ந்து முன்னேறி 14 ராமநாதபுரம் சேர்ந்தார். கலகக்காரர்களின் வலிமையான தளமான திருப்பாத்துறை 24 கைப்பற்றிவிட்டு மலபாரிலிருந்து வந்து கொண்டிருந்த கர்னல் ஜேம்ஸ் இன்னிஸுக்காக காத்திருந்தார். திண்டுக்கல் பாளையக்காரர்களை அடக்கிவிட்ட இன்னிஸ் நத்தத்தில் புதுக்கோட்டை தொண்டைமானின் வீரர்களோடு சேர்ந்து கொண்டார். பிற மலையை தாண்ட முயன்றபோது தோற்று நத்தத்திற்கே திரும்பி வந்தார். மீண்டும் ஜூலை 4 மணப்பாச்சேரிக்கு போனார். மருது சகோதரர்கள் தாக்குதலால் பின்வாங்கி மீண்டும் நத்தத்தை அடைந்தார். திருப்பத்தூர் சென்று சேர்வதற்கு 3 முறையாக முயன்று அதை 6 மைல் தூரத்தில் நெருங்கிவிட்டார். சங்கரங்கோட்டை காடுகளில் இருந்து மருது மீண்டும் தாக்கினார். ஆக்னியூ உதவிக்கு வந்து மீட்டுச் சென்றார். இருவரும் இணைந்து மருதுவின் சிறுவயல் ஊரை ஜூலை 30 தாக்கினர். ஊரை எரித்தழித்துவிட்டு மருது வீரர்கள் காட்டுக்குள் தப்பிச் சென்றனர். ஆற்காடு நவாப் முகமது அலி 1795 இறக்கும் தருவாயில் மகன் உமது உல் உமாராவிடம் கண்டிப்பாக சொன்னார். 1792 ஏற்பட்ட உடன்படிக்கையிலிருந்து கும்பினி மீற ஒருபோதும் அனுமதிக்காதே. அவர் மரணத்துக்கு பின் அந்த உடன்படிக்கையில் இல்லாத ஷரத்தான படைச்செலவுக்கான பழைய கடன் 1162 வராகனை கும்பிடி கேட்டது. கவர்னர் மானிங்டனின் நோக்கம் அதிகாரபூர்வமாக ஆட்சியை கும்பினி வசமாக்குவதுதான். கிளைவ் பேச்சுவார்த்தையை தொடங்கினார். கும்பினியின் விருப்பத்திற்கு ஒத்துழைக்காத நவாப் 18 ஜூலை 15 காலமானார். அடுத்து நவாபான அவர் மகன் அலி ஹுசைனும் பிரிட்டிஷ் திட்டத்தை ஏற்கவில்லை. ஆனால் அவரது சித்தப்பா மகன் அசிம் உல் தௌலா தன்னை நவாபாக்கினால் கும்பினிக்கு அரசு அதிகாரத்தை மாற்றித்தர ஒப்புக்கொண்டார். நவாபான சில நாட்களிலேயே அலி ஹுசைன் மரணமடைந்தார். நஞ்சூட்டப்பட்டிருக்கலாம் என்ற ஐயம் எழுந்தது. ஜூலை 31 அசிம் நவாபானார் ஆட்சி கும்பினிக்கு கைமாறியது. காளையர் கோவிலை நோக்கி பிரிட்டிஷ் படை காட்டுக்குள் நிதானமாக முன்னேறி கொண்டிருந்தது. மருதுவின் வீரர்கள் தொடர்ந்து வந்து மோதிக்கொண்டே இருந்தனர். காட்டுக்குள் எங்கும் இரத்த திட்டுகள் கிடந்தன. மேலும் அவர்கள் முன்னேற முடியாமலாகி பின்பக்க தொடர்புகளும் அறுந்து போயின. ஆக்னியூ சிறுவயலுக்கு திரும்பிவிட்டார். தஞ்சை புதுக்கோட்டை ராஜாக்களின் உதவியுடன் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை பகுதியறை கலகக்காரர்களை கும்பினி படை முற்றாக விரட்டிவிட்டது. காரைக்குடி சென்று கொண்டிருந்த மேக்லீனின் அணியை 3000 பேருடன் ஊமைத்துறை தாக்கினான். அதை முறியடித்து சிங்கம் புணரி காடுகளில் இருந்த வீரர்களையும் மேக்லீன் விரட்டிவிட்டார். மாட்டிஸ் ராமநாதபுரத்திலும் எட்டயபுரம் வீரர்கள் உதவியுடன் மெக்காலே அபிராமத்திலும் நடந்த சண்டையில் வென்றனர். பல இடங்களிலும் தோற்று திரும்பிய வீரர்கள் காளையர் கோவில் காட்டில் வந்து சேர்ந்தனர். காளையர் கோவிலை தாக்கும் முன் ஆக்னி ஒரு தந்திரம் செய்தார். உய்யத்தேவருக்கு சிவகங்கை அரசராக பட்டம் கட்டினார். மருதுவின் மறவர்கள் இரு எதிரணிகளாக பிரிய நேர்ந்தது. காளையர் கோவில் மீது இரண்டாம் முறை தாக்குதல் தொடங்கியது. உய்யத்தேவர் உதவியுடன் பிரமலை, மேலூர், நந்திக்கோட்டை தாண்டி ஒக்கூர் வந்தார் ஆக்னியு. காளையர் கோவிலுக்கு மேற்குள்ள வாணியங்குடி, முதூர் பிடிபட்டன. செப்டம்பர் 30 லெப்டினன்ட் கர்னல் ஸ்ப்ரே காளையர் கோவிலை நோக்கி போனார். கவனத்தை திசை திருப்ப ஆக்னியு சிவகங்கைக்கு சிறிய படையை அனுப்பிவிட்டு ஸ்ப்ரேக்கு உதவ வேறு வழியில் ஷெப்பர்டின் அணியை அனுப்பினார். அக்டோபர் 1 ஆக்னியும் இன்னிசும் மேற்கிலிருந்து தாக்கினர். மூன்று புறம் இருந்தும் காளையர் கோவில் நெருக்கப்பட்டது. காட்டுக்குள் இருந்த வீரர்கள் கிடைத்த வழிகளில் தப்பி ஓடினர். மூன்றால் உயர மதில்களுடன் கூடிய கம்பீரமான கண்ணாத்தாள் கோவிலுக்கு கும்பினி படை புகுந்தது. மருது சகோதரர்கள் சிங்கம் புடரி காடுகளுக்கு போய்விட்டனர். ஊமைத்துறையும் செவத்தையாவும் திண்டுக்கலுக்கு தப்பிச் சென்றனர். விருப்பாட்சிக்கு ஊமைத்துறை சென்று சேர்ந்த நாளில் பொதுமக்களில் 5000 பேர் திரண்டு அவனோடு சேர்ந்தனர். விருப்பாட்சி செல்லும் வழியெல்லாம் தடுப்பரன்களை ஏற்படுத்தினர். விருப்பாட்சியை நோக்கி போன மேஜர் ஜோன்ஸ் தோற்று திரும்பினார். உடனடியாக இந்த எழுச்சியை தடுக்க நினைத்தார் ஆக்னியோ. அக்டோபர் 12 இன்னிஸ் தலைமையில் பெரும்படை சென்றது. அவர் நிலப்பரப்பையும் சூழலையும் ஏற்கனவே நன்கறிந்தவர். தடையரன்களை மீறி பிரிட்டிஷார் விருப்பாட்சி பாளையத்தில் நுழைந்தனர். முதலில் சந்திரப்பட்டியில் ஊமைத்துறை எதிர்கொண்டு தாக்கினார். தோற்று விருப்பாட்சியையும் பின்வாங்கினான். பிரிட்டிஷ் சிறு பீரங்கிகளும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் முன்னே தாக்கு பிடிக்க முடியாமல் விருப்பாட்சி விழுந்தது. ஊமைத்துறையின் வீரர்கள் திண்டுக்கல் சமவெளிக்கு தப்பி ஓடினர். கூளப்ப நாயக்கன் முதலான பாளையக்காரர்கள் அங்கிருந்து தமது ஊர்களுக்கு திரும்பினர். ஊமைத்துறை ஐயம்பாளையம் மலைமேல் ஏறி ஒளிந்து கொள்ளும் நோக்குடன் தனது நண்பர்களோடு தெற்கே ஓடிக்கொண்டிருந்தான். மேஜர் பரோஸ் ஓடுகிறவர்களை தம் குதிரைப்படையுடன் துரத்தினார். சோறு தண்ணி இல்லாமல் வீரர்கள் 3 நாட்களாக 51 மைல் தூரம் ஓடியிருந்தனர். இன்னும் சற்று தூரத்தில் தான் அந்த மலை இருந்தது. வத்தலகுண்டை எட்டு முன்னே பலர் களைத்து சுருண்டு விழுந்தனர். இவ்வளவு சண்டைகளிலும் பிரிட்டிஷாரின் பிடியிலிருந்து தப்பிய ஊமைத்துறை இப்போது 65 வீரர்களுடன் சிக்கிவிட்டான். சிங்கம்புணரி காடுகளில் பிடிபட்ட மருது சகோதரர்கள் 24/10/18 திருப்பத்தூர் கோட்டையில் கொல்லப்பட்டனர். ஊமைத்துறையும் செவத்தையாவும் மற்ற 65 பேரும் 16/11/18 பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையில் தலை துண்டிக்கப்பட்டனர். இடிக்கப்பட்ட கோட்டை மேட்டில் ஆமணக்கு விதைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஆமணக்கு விளைச்சல் எவ்வளவு என்று கணக்கு கும்பினிக்கு வந்து சேர்ந்தது. கணக்கு எழுதி அனுப்பியது 8 புறம். ஆனால் பிரிட்டிஷ் கௌரவத்திற்கு பங்கம் விளைவித்த பாஞ்சாலங்குறிச்சி என்ற பெயரே கும்பினி ஆவணங்களில் இருந்து அகற்றப்பட்டது. தொடரும்.